நமஸ்காரம். வியாக்கியானம் அப்படின்னு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள். உரையாசிரியர்கள் பல நூற்றாண்டுகளாக இருந்துள்ளனர். உரை வளத்தால் தான் மூலப்பாடல்களின் ஆழமான அர்த்தங்களை கருத்துகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆழ்வார்கள் அல்லது அதற்கு முன்னால் இருந்த வேதாந்தம் இதெல்லாம் நேரே படித்து புரிந்து கொள்ளும்படிக்கு இராது. வியங்கியார்த்தம் நிறைந்திருக்கும், அதாவது உள்ளுரை பொருள்கள். அது நாம் வெறும் அந்த பாடலை மட்டுமோ சொற்றொடரை மட்டுமோ படித்தால் ஏதோ மேலோட்டமாக கருத்து புரியலாமே தவிர ஆழ்பொருள் புரியாது. அதற்குத்தான் கற்றுணர்ந்த இறை அருள் பெற்ற ஆசிரியர்கள், உரையாசிரியர்கள் மிக விளக்கமான உரைகளை அருளி செய்தார்கள். அதை வியாக்கியானம்னு சொல்லுகிறோம். வியாக்கியானம்னா என்ன என்று சொல்லுகிறேன். ஆனால் ஏனோ அப்படியே கொஞ்சம் பேச்சுவாக்கில் ஆரேன் ஒருத்தர் வளவளா என்று பேசிக்கொண்டிருந்தால் அல்லது கொஞ்சம் ஏதேனும் விளக்க முற்பட்டால் நாம் எரிச்சல் அடைந்து உன் வியாக்கியானத்தை யார் கேட்டார்கள், நிறுத்து என்றும் சொல்லுகிறோம். கண்டிப்பா இவருடைய வியாக்கியானத்தை யாரும் கேட்பதாக இல்லை, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இந்த எரிச்சல் வார்த்தையை வைத்துக்கொண்டு 800 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னே இருக்கும் வியாக்கியானங்களும் இப்படி இருக்கும் என்று கருத வேண்டாம். அவை மிக உயர்ந்தவை. அதை படிக்க படிக்கத்தான் அதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் புரிய புரிய அப்போது ஏற்படும் மகிழ்ச்சி சொல்லணாது. சில பாடல்களுக்கு அர்த்தம் புரியாது, உடனே உரையை எடுத்து வாசிப்போம். 2-3 தடவை படித்தாலும் புரியாது, மனம் உளையும், ஏதது தெரியவில்லையே தெரியவில்லையே என்று. என்னமோ சட்டென்று பொறி தட்டினா போலே 1 மணிக்கு ஒரு எண்ணம் வரும், இப்படி இருக்குமோ. அந்த நினைவோடு அப்போதே புத்தகத்தை எடுத்து புரட்டுவோம். அந்த உரை அந்த நிமிஷம் பொறி தட்டினா போலே புரியும். அப்போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிக்கு எதுவுமே விலை கொடுத்தால் ஆகாது, ஈடாகாது. எப்போதோ யாரோ எழுதி வைத்தது இன்று நமக்கு புரிகிறதே, அதுவும் நம் வாழ்க்கைக்கு உபயோகமானது, அது தனி மகிழ்ச்சி. அப்படி இந்த வியாக்கியானம் என்ன சொல்லும், அது சம்ஸ்கிருத ஸ்லோகமாக இருக்கட்டும் தமிழ் பாசுரமாக இருக்கட்டும், அதில் முக்கியமாக 5 பணிகளை வியாக்கியானம் செய்யும். பதச்சேதா, பதார்த்தோக்தி, விக்ரஹ, வாக்கிய யோஜனா, ஆக்ஷேபஸ்ய சமாதான, வியாக்கியானம் பஞ்சலக்ஷணம். 5 இலக்கணங்கள் கொண்டது வியாக்கியானம். பதச்சேதம், முதலில் பதம் பிரிக்க வேண்டும், இன்ன பாடலில் இன்னென்ன பதம் என்று பிரித்தல். தமிழில் இலக்கணப்படி சீர் பிரித்தல் என்றும் சொல்லுவார்கள், இது வேறு, இது பதம் பிரித்தல். அடுத்தது பத உரை, அந்தந்த சொல்லுக்குண்டான நேர் பொருளை கூறுதல், சொல்லை பிரித்தல். பின்னால் ஒவ்வொரு சொல்லுக்கும் உண்டான பொருள் கூறுதல். அடுத்தது சொற்றொடரை பிரித்தல். ஒரு பாடல் என்றால் 4 வரிகள் இருக்கும், அது எங்கே பிரிக்க வேண்டும், எத்தோடு கூட்ட வேண்டும் என்று சொல்லியாக வேண்டும். அது 3வது விக்ரஹம், பிரித்து கூறுதல். அடுத்தது வாக்கிய யோஜனா. நாம் உரைநடை எழுதும்போது அந்த சொற்களை வரிசையாக படித்தால் வாக்கியத்தின் பொருள் தெரிந்துவிடும். ஆனால் பாடலில் அப்படி அல்ல. முதல் வாக்கியத்தினுடைய பொருள் மூணாம் வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லோடு சேர்த்தால் தான் பொருளே விளங்கும். வினைச்சொற்கள் கடைசியில் இருக்கலாம். விளக்கமெல்லாம் வந்துவிட்டு அது யாரை குறித்தது என்கிற பெயர் நடுவிலே மூணாவது வரியில் இருக்கலாம். இது வாக்கிய யோஜனை, அன்வயம்னு சொல்லுவார்கள். இந்த வரிசையில் சொல்லை அமைத்துக் கொள்ள வேண்டும். சொல்லை பிரித்தால் போராது, பொருள் சொன்னால் போராது. அது எந்த வரிசையில் கோர்த்தால் பாடல் முழுவதுக்கும் பொருள்படும் என்று செய்தாக வேண்டும். உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன். இது பாட்டு. இதை சேர்க்கும்போது உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், அவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனநே. அது நாலாவது வரி. உயர்நலமுடையவன் யாரோ அவன் திருவடிகளை தொழுதெழுவாய், அயர்வரும் அமரர்கள் அதிபதி யாரோ அவன் துயரரு சுடரடியை தொழுதெழுவாய் என்று யோஜனை செய்ய வேண்டும். எந்த வாக்கியத்தை எதோட கூட்டினால் பொருள் கிடைக்கும் என்று சேர்க்க வேண்டும். அதற்கு பின் ஆக்ஷேபஸ்ய சமாதானா. இப்படி ஒரு பொருள் கூறினால் இது இல்லை போல் இருக்கிறதே என்று ஆக்ஷேபம் எழும். அதற்கு பதில் கூறி ஆக்ஷேபத்தை முடிவுறுத்த வேண்டும். ஒரு பாடலிலிருந்து அடுத்த பாடலுக்கு போகும்போது சங்கதி சொல்ல வேண்டும். இதிலிருந்து ஏன் இது வருகிறது, அதற்கும் இதற்கும் தொடர்பு என்ன. காலநிலை சொல்ல வேண்டும். இதை பாடியவர் எந்த காலகட்டத்தில் என்ன மனநிலையோடு பெருமானை எப்படி அனுபவித்து பாடுகிறார் என்று சொல்லும். அதனால ஒரு பாசுரத்தை வாசிக்கும் போதோ வேதாந்தம் படிக்கும் போதோ அது எந்த காட்டிலோ எந்த நாட்டிலோ சொல்லப்பட்டிருக்குமோ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்மை அமைத்துக் கொண்டு அதற்குள் அமர்ந்தே நம்மை கேட்க வைக்கும். அப்பதானே அது புரியும். ஒரு பரதநாட்டியம் பார்க்கிறோம், முத்திரைகளை காட்டுகிறார்கள், அபிநயம் பிடிப்பார்கள். அது எதை பத்தின சரித்திரமோ அந்த வரலாற்றுக்குள் நம்மை கொண்டு போய் வைக்க வேண்டும். அப்பதான் அந்த பாவனையே நமக்கு புரியும். இதெல்லாம் செய்து கொடுப்பது வியாக்கியானங்கள். ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் பெரியவாச்சான் பிள்ளை என்பவர் உரையாசிரியர், மேலும் பலரும் உள்ளனர். இவரே 4000 உரையாற்றினவர். சுமார் 750-800 ஆண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்தவர். அவருடைய உரைகளை வாசிக்கும் போதுதான் என்ன இனிமை, எவ்வளவு நேர்மை, எவ்வளவு பொருளாழம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த உரைகள் மிக பழமையானவை, இன்றிருக்கும் தமிழ் போன்றவை அல்ல. செறிவான தமிழ், மணிப்பிரவாள நடை, வடமொழியும் கலந்திருக்கும். ஆக இந்த உரை நமக்கு மிகவும் உதவும். அதில் அருஞ்சொற் பொருள் இருக்கும். உரைகளில் இருக்கிற சில சொற்களுக்கே பொருள் புரியாது. அதற்கு தனியே எடுத்து அருஞ்சொற் பொருள் என்ன எழுதியிருப்பார்கள், அது அதற்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு முயலாவது எல்லாரும் படித்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அந்த மகிழ்ச்சியை அடையலாமே.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.